நேரம் சமயம் பேச வசீகரமான கொள்கைகளை சொல்லி அவனே நமக்கு சாதகனாக இருப்பான் என்று நம்பும்படியாக செய்து முடிவு என்னாகும், புகுதும் கொடிய மறுசமயம் என்ற கடைகட்டு இது பெரிதி பெரிதி என்று சதுமுறை முழங்குதின் எழில் சமயமான பயிர் செய்து அவைகளெல்லாம் சமயம் அல்ல, சைவ சமயமே சமயம் என்று சொல்லுகின்ற அந்த நான்கு வேதத்தினுடைய உண்மை தெரிந்து எளில் சமயமான பயிர் செய்து நாம் ஒவ்வொருவரும் சைவ வேளாளர்கள் ஆகிய பிள்ளைத்தமிழ் இது சொல்லி காண்பிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் சைவ வேளாளர்கள் எப்படி மெய்மையாம் உழவை செய்து இருப்பது இந்தை வித்தி, பொய்மையாம் கடையை வாங்கி குறையலும் நீரை பாய்ச்சி தம்பையும் நோக்கி கண்டு தகவனும் வேறிட்டு செம்மையில் நிற்பதாயில் சிவகதி விளையும். அப்ப நம்முடைய மனம் ஒவ்வொன்றும் எப்படி சிவ மனம் கவழுவதற்காக அங்கே பயிரிடப்படுகின்ற விளை நிலம்தான் எது நம்முடைய மனம், அது விளையும் பயிர் எது சைவமா பயிரழைக்க, அதை சொன்னார் சைவமா சைவமா பயிரழைக்க வருக வருகவே என்று சொன்னார். எனவே ஒவ்வொருவரும் இராஜிட பிள்ளை தமிழிலே சைவ வேளாளர் வளம்பெறவே வருக வருகவேன்னு நம்ம உள்ள பிள்ளை தமிழ்ல வரும். ஆகையினாலே ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே சைவ பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகினால் இதை அழகாக சொல்லி காட்டுகிறார், எளிய சமயமான பயிர் செய்து எஞ்ஞாண்டும் உயிர்ந்திடுவேன் இருவினை பயன் ஒத்து. இருவினை பயன் ஒத்து, இருவினை பயன்னா நான் ஏற்கனவே முன்னோர் இருக்கின்றேன், நாம செய்த நல்லதுக்கும் பயனை அனுபவிக்கணும் பாவத்துக்கும் பயனை அனுபவிக்கணும். சரி, எதுக்குங்க பாவம் எதற்குமே கிடவி இருக்கிறதுனா அப்ப பிறகு ஆமை என்பது எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்தை சிவார்ப்பணம் என்று அவருக்கு ஒப்படைக்கின்றோமோ அது என்னாயிரும், அது அந்த பயன் அந்த ஆன்மாவை ஒன்று தான் காது இறைவன் தானே என்று கொள்கிறான். சிவபூஜை செய்வர்கள் எல்லாருக்கும் தெரியும், சிவபூஜை செய்வார்கள் கடைசியில் சிவபூஜை செய்த பயனப்புறம் என்ன செஞ்சுடுவார்கள் சுவாமிக்கு செஞ்சுக்காரர்கள் தத்தம் செஞ்சு கொடுத்துருவாங்க, கொடுத்துருவோம் அப்படியே சாமிக்கு கொடுத்துருவோம். ஏன்னா இந்த சிவபூஜை செஞ்சதுக்கு பலன் ஒரு தலைவர் கொடுத்துருவார் சாமி. ஆகையினால எல்லாத்தையும் சிவார்ப்பணம், எல்லாவற்றையும் சிவார்ப்பணம், இந்த சிவார்ப்பணம் பண்ணுகின்ற மாண்பு சைவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து என்னை பாராட்டுகிறீர்கள் என சொன்னால் என்னுடைய மனதிலே இதை சுவார்ப்பணம் உண்டான், ஒருவன் என்னை வருகிறான் என சொன்னார் சுவார்ப்பணம் இந்த நிலையை உருவாக்கி விட்டால் இதை தகுக்கும்படி தேவரிகளை விண்ணப்பிக்கிற முடியும். எனவே எல்லாத்தையும் சுவார்ப்பணம் சொல்லிடணும். அதைத்தான் இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார், இருவினை பயன் கொடுத்து எல்லாத்தையும் தத்தம் பண்ணிடணும். எல்லாம் உங்களால் தான் நடத்தணும், என்ன சொல்ல நானா நடத்தினேன் சுவாமி தான் நடத்தினார் அப்படின்னு சொல்லிடணும். இருவினை பயன் கொத்து யான் எனது என்னும் சொல்விடுவேன், யான் எனது என்கின்ற சொல்றாங்க என்னல்ல இந்த திருவடி என்பது யான் என்ற சொல் எனது, இந்த யான் எனது என்பது வரணும்னா சுவார்ப்பணம் பண்ணுகின்ற அந்த மாண்பு வந்து விட்டதென்றால் யான் எனது என்கின்ற பற்று தானே அனுபவம். ஆகை நாளைத்தான் யான் எனது என்னும் சொல்விடுவேன் திருநெல்வேலி பற்றி சொல்றார், கதிரவனை முட்டி மேல் அண்ட கோடகையை கடந்து வட கோபுரத்தில் நம்முடைய நிலைவருடைய கோபுரம் எப்படி இருக்கிறான் அப்படியே உயர்ந்து வானத்திலே இருக்கின்ற அந்த சூரியனையும் கட்டுகின்ற அளவுக்கு வானராவை உயர்ந்திருக்கிறது. கதிரவனை முட்டி மேல் அண்ட கோடகையை கடந்து வட கோபுரத்தில் காந்தி மதி உழவு பொழில், காந்தி மதி உழவு பொழில், காந்தி என்ற ஒரு சொல்லுக்கு ஒளியின் அர்த்தம், காந்தி என்ன அர்த்தம் ஒளியின் அர்த்தம், காந்தி மதினா ஒளி பொருந்திய முகம் அர்த்தம் அன்னைக்கு, காந்தி மதி என்ன பொருள் ஊர நிலவு போன்ற ஒளி பொருந்திய முகம், இங்கே காந்தி மதி உழவு, காந்தி ஒளி, மதி சந்திரன், ஊர நிலவு ஒளி வீசுகின்ற உழவு பொழில், பூரண சந்திரன் ஒளி வீசுகின்ற சோலைகளை உடைய சூழ்ந்த வரை வனமருவு அந்த சோலைகளை உடைய மூங்கில் வனத்தின் கண்ணே இருக்கின்ற காந்தி மதி, காந்தி மதி என்னும் பெயருடைய தாயே. அதெல்லாம் காந்தி மதி என்ன பொருள் ஒளி பொருந்திய சந்திரன் அர்த்தம், காந்தி மதி வடிவு அரசியே, காந்திமதி என்ற பெயருடைய வடிவு அரசி, வடிவரசி என்பது நம்முடைய அமைச்சி வடிவுடை நாயகி என்கின்ற ஒரு திருநாமம் இருக்கின்ற காரணத்தினாலே இதை வடிவுடை நாயகி என்று இங்கே அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த பெருமானுடைய ஆலயத்தை பற்றி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் வேறு செய்திக்கு சொல்லுவோம். நம்முடைய ஆலயமானது மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே ஒன்று. எல்லா ஆலயமும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்முடைய ஆலயமானது பிரசித்தி பெற்ற ஆலயம். பண்டும் என்றும் நகரத்தின் மத்தியிலே அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு. எல்லா கோயிலும் நகரத்துல மத்தியில் இருக்கிற முடியாது. மதுரை அமைந்து விட்டது, திருநெல்வேலி அமைந்து விட்டது, ஆகையினாலே இது சிறப்பு. இரண்டாவது, பாண்டி நாட்டிலே பாடல் பெற்ற தலங்கள் 14. அந்த 14 தலங்களிலே நம்முடைய ஆலயமும் ஒன்று. ஞானசம்பந்தரது காலத்திலேயே ஞானசம்பந்த பெருமானால் இந்த பெருமானை அங்கே போற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது எந்த அளவுக்கு ஒரு பழமை முறிந்திய ஆலயம் என்பது தெரியும். ஞானசம்பந்தர் திருவாக்கிலே இருக்கிறது. ஞானசம்பந்தருக்கு முன்னேயே பாடல் பெற்றிருக்கலாம், ஆனா நமக்கு அது கிடைக்கப்படவில்லை. ஆகையினாலே நம்முடைய திருக்கோயிலானது பாடல் பெற்ற தலங்களிலே கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நமக்கு ஒரு சிறப்பு, சுவாமியினுடைய பெயரிலேயே இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. ஞானத்துடைய பெயரிலேயே இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. நம்முடைய திருக்கோயிலானது 14 ஏக்கர் பரப்பிலே அமைந்திருக்கிறது. ரொம்ப இந்த அளவிலே இருக்கு, வர்ற கோயிலோட பெரிய 14 ஏக்கர் பரப்பிலே அமைந்திருக்கிறது. சுவாமி கோயிலும் அம்பாள் கோயிலும் சம அளவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு அம்பாள் கோயில் கொஞ்சம் நிறைய காய்கறி இருக்கிறதால நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய திருக்கோயிலுடைய பதிவின்படி சுவாமி கோயில் அம்பாள் கோயில் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுவாமி நெல்லைப்பர் திருக்கோயிலானது 850 அடி நீளமும் 756 அடி அகலமும் உடையது. 750 அடி நீளமும் 756 அடி அகலமும் உடையது. இது மதில் சுவருக்கு உட்பட்டது. மதில் சுவரில் இருந்து சுற்றிலும் 14 அடி நம்முடைய மதில் சுவருக்கு வெள்ளை அடிப்பதற்கு திருக்கோயிலுக்கு உரிமை உண்டு. திருக்கோயிலுக்கு உரிமை உண்டு. இந்த ஆலயத்திற்கு திருவிழாக்கள் நடத்தப்படுவதற்கு உரிய மாடவீதி, ரத வீதி, அதற்கு மேலே இருக்கின்ற மவுண்ட் வீதி சுவாமி நெல்லையப்பனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இந்த இடங்களிலே பிணங்கள் முதலானவை செல்லுதல் கூடாது என்று விதிக்கிறது. சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ரணவீதிக்குள்ளேயோ மாடவீதிக்குள்ளேயோ வரக்கூடாது. மூன்றாவதாக சொல்லப்படுகிற கடைசி இருக்க மவுண்ட் அது வழியதான் போகணும். மேற்கு வரதான அந்த மவுண்டோட சுத்தி குளத்தினுடைய போயிடணும். அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. ஒருவேளை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் திருக்கிறது வீதி வழியாக தினமும் பிழையான நடந்து கொண்டிருக்கிறது. இது கூடாது. ஆகையினால போனால் கண்டிப்பா வாழ்ந்து தான் செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது. சுவாமி அப்படி வந்துடக்கூடாது. எனவே நம்முடைய திருக்கோயிலானது மதுரை சுற்றி 14 அடிக்கு எந்த இருக்கிறது, வெள்ளை அடிப்புக்கு உரிமையுள்ள காலையிடம் இருக்கணும். ஆனால் நெல்லையப்பருக்கு வடவாயத்தோடு சாப்பாடு போடுவதற்காக நீங்க வாடகை கொடுத்துருக்கோம். வடவாயத்தோடு சாப்பாடு போடுவதற்கு அடிச்சாச்சு, அதை வாடகை கொடுத்து இன்னைக்கு அது பெரிய போர் வரைக்கும் போய் இது ஒரு பிரளயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய தலத்திற்கு நெல்வேலி, வேணுவனம், நெல்லூர், சாலிவாடிபுரம், பிரம்மதிருத்தபுரம், தாருகாவனம், கீழ்வேம்பு நாட்டு குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர்கள் நம்முடைய திருக்கோயிலுக்கு உண்டு. இந்த தரத்தை பற்றி திருநெல்வேலி தரபுராணத்துல இது எப்படி எல்லாம் திருக்குறிக்கிறது என சொன்னால், தென்காந்தி, தென்காஞ்சி, பிரணய சித்தம், சிவபுரம், இவபுரி, இது உனக்கு காரணம் இருக்கிறது. இது தரபுராணத்தை வைத்து விளக்கமா பயஞ்சதுக்கு இப்ப நேரம் இல்ல. எனவே தென்காஞ்சி, காஞ்சி காசி இல்ல, ஏனெனில் அங்க வந்து அம்பாள் காஞ்சியில பூஜை பண்ண, அதே போல இங்கேயும் பூஜை பண்ணி இருக்கிறான். அங்கேயும் கம்பை நதி, இங்கேயும் கம்பை நதி என்ற பெயரெல்லாம் இருக்கிறது. ஆகினால் தென்காஞ்சி, பிரளயசித்தம், சிவபுரம், யுவபுரி, திரிமூர்த்திபுரி, விந்துதலம், தென்காஞ்சி காமகோட்டம், தபோமயம், கச்சபாளையம், பிரம்மபுரம், திருமலைக்கும் பிரம்மபுரம் ஒரு பேர் இருக்கிறது, அந்திகாப்பு, கரணிசாரம், சகர சித்தி தலம் என்று நம்முடைய தலபுராணம் கூறுகிறது. நம்முடைய சுவாமி நெல்லையப்பருக்கு என்னென்ன திருநாமங்கள்? நெல்லையப்பர், வேணுவனநாதர், சாலிவாடீஸ்வரர், வேண்டவனந்தநாதர், வேய்முத்தர், நெல்வேலிநாதர், உடையார். சுவாமி பேர் என்ன இருக்கு? அவர் பேருக்கு இருக்கிற நிலங்கள் உடையார்பட்டி. அபிஷேகத்துக்கு வேண்டிய கால்நடைகளுக்கு வேண்டிய ஜீனிகள் என்பதற்கு அபிஷேகம் பட்டி இருக்கு. எனவே உடையார் சுவாமிக்கு பேரு உடைய நாயனார். சுவாமிக்கு பேரு உடைய நாயனார் என்று இருக்கிறது. அம்பாளுக்கு காந்திமதி அம்மை, வடிவுடை அம்மை, திரு காமக்கோட்டமுடைய நாச்சரியார் என்று இருக்கிறது. அம்பாளுக்கு இருகைகள். எப்பவுமே சுவாமி அம்பாளுக்கு எத்தனை கை இருக்கிறதா கௌனிக்கணும். நம்ம அம்பாளுக்கு எத்தனை கையை? துவிஜபுரம், மத்திய அம்பாள் மேல கோயில் கட்ட சதுபுஜம் இருக்கும், நான்கு திருக்கை. நம்முடைய அம்பாளுக்கு எப்படி துவிஜபுஜம்? துவிஜபுரம் இருந்த ஞானத்தை கொடுப்போம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய ஆலயத்திற்கு முதலிலே பூர்வமான ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயம் தான் கீழே இருக்கிற நெல்வேலிநாதர். அந்த கீழே இருக்கிற நெல்வேலிநாதர் எப்படி இருப்பார்னா, அதுக்கு பேரு அதாவது மிஸ்ராலயம்னு பேரு. மிஸ்ராலயம்னா சுவாமி மட்டும்தான் இருப்பார். ஆனா சுவாமிக்கு முன்னால இடமும் மட்டும் இருக்கும். அதுக்கு மேல அந்த பொடிமரமோ வேற ஒன்றும் இருக்காது. சண்டை நிகழ்வு கூட கிடையாது அவருக்கு. வழிபடுவதற்காக வேண்டவளந்தநாதர். இருமூர்த்திகளும் சுயம்பு, இருமூர்த்திகளும் சுயம்பு. நம்முடைய திருக்கோயிலுடைய மூலவரானவர் வெட்டுண்ட வடிவத்தோடு காட்சியளிக்கிறார். இது காரணம் எல்லோருக்கும் நன்றாக இது தெரியும். மேலும் நம்முடைய திருக்கோயில ஒரு அமைப்பை நன்றாக உற்று கவனித்தோம் என சொன்னார். நம்முடைய சுவாமி கோயில், அப்பாள் கோயில் அமைப்பை பார்த்தால் ஆரம்பங்களிலே எப்படியெல்லாம் எந்த ஆலயம் அமைப்பது என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இஷ்டப்படி எதுவும் வைக்க முடியாது. கொடிமரம் எங்க இருக்கணும், நந்தி இருக்கணும், வரிபீடு எப்படி இருக்கணும் ஒரு வரிசையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி கோயில் அம்பாள் கோயிலுடைய கொடிமரம் அந்த வரிபீடத்தை கவனித்தால் மாறி இருக்கும். சுவாமி கோயில முதல்ல வரிபீடம் நந்தி கொடிமரம் இருக்கும். ஆனால் அம்பாள் கோயில்ல முதல்ல கொடிமரம், வரிபீடம், அதற்கு பிறகு நந்தி இருப்பார். கொஞ்சம் மாறி இருக்கும். இது அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருக்கோயில் காரணாகமத்தின்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சில தவறாக இரண்டு ஆகமம் என்று சொல்கிறார்கள். ரெண்டு ஆகமம் ஒரு கோயிலுக்கு வரவே வராது. இரண்டாவது, நம்முடைய திருக்கோயிலே ஒரு வித்தியாசமானது. கோவிலும் மட்டும் எல்லா ஆலயங்களிலும் கருவறையிலே இரண்டு கைப்பக்கமாக, ஆனால் நம்முடைய சுவாமிக்கு மட்டும் இங்கே எப்படி இருக்கிறது? பின்பக்கமாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் சுவாமியினுடைய விமான தரிசனம், அதை சொல்வதற்காக மிரகன் செப்டி எடுத்திருக்கிறேன். விமான தரிசனம் செய்தால் தான் வழிபாடு பூர்த்தியாகும். சுவாமி கோயிலை எடுத்துக்கொண்டால் சண்டேஸ்வரருக்கு அந்த ஆலயத்துக்கு பின்னால் ஒரு வட்ட தூண் இருக்கும். அந்த தூண் பக்கத்துல இருந்து பார்த்தா விமான தரிசனம் கிடைக்கும். இப்போ அங்கே திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால பார்க்க முடியாது. விமான தரிசனம் செய்யாமல் அந்த வழிபாடு பூர்த்தி ஆகாது. இதே மாதிரி அம்பாள் கோயிலையும் அது எந்த இடத்துல இருந்து பார்க்கணுங்கிறது நான் பார்த்தா சொல்றோம். விமான தரிசனத்துக்கு இடம் இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாம் சாமர்த்தியமாக அடைத்து வைத்திருக்கிறோம். என்ன செய்து வச்சிருக்கிறோம்? அடைத்து வச்சிருக்கிறோம். அம்மான தரிசனம் இடம் விட்டுத்தான் கண்டிப்பா இருப்பா வைத்திருக்கோம். சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய தலத்திற்கு உள்ள விருட்சம் மூங்கில், தலத்திற்கு உரிய விருட்சம் மூங்கில் எல்லாம் நம்ம வெளியூர்காரன் வந்து நம்ம சொல்ல தெரியணும். அதுக்காக சொல்றேன். இரண்டாவது, நம்முடைய திருக்கோயிலுக்கு ஐந்து கோபுரங்கள் இருக்கிறது. திருக்கோயிலுக்கு ஐந்து கோபுரம். இந்த ஐந்து கோபுரம் உள்ள சிறப்பு, மதுரைக்கு நான்கு கோபுரம் தான், ஆனா திருநெல்வேலி ஆகிய நமக்கு ஐந்து கோபுரங்கள் இருக்கிறது, ஐந்து மூர்த்திகளுக்கும் விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் சண்டேஸ்வரர் ஐந்து பேர்களுக்கும் தனித்தனி தேர் இருக்கிறது. அதான் ரொம்ப விசேஷமானது. எல்லா கோயிலையும் இருக்கிறது. இந்த சண்டேஸ்வரர் கோயில மத்த கோயில அந்த பிரமாண தேர். ஆனா நம்முடைய கோயிலுக்கு ஐந்து தேர் இருக்கிறது. நம்முடைய கோயிலுக்கு ஆறு சபை உண்டு. செந்து மூந்தரை தீர்த்த சபை, ஆச்சரிய சபை, மன்றா ஆச்சரிய சபை, ஆச்சரிய சபை, சௌந்தரிய சபை, கல்யாண சபை, ராஜசபை, தாமிர சபை என்று இருக்கிறது. இந்த ஐந்து சபைகளிலே தாமிர சபை என்று சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்தின் கண்ணை இருக்கின்ற ஐந்து சபைகளில் ஒன்று தாமிர சபை. ஐந்து சபைகளில் ஒன்றாகத்தான் தாமிர சபை இருக்கிறது. இரண்டாவது நம்முடைய பெரிய சபாபதி இருக்கிறாரே, அவருடைய உருவத்தை வைத்து இதே போன்று இன்னும் நாலு நடராஜ திருப்படிவாங்கள் இங்க சுத்தி இருக்கின்ற திருக்கோயில்களிலே இருக்கிறது. இவையெல்லாம் கருவேலங்கடம், கரிசூழ்ந்த மங்கடம், கட்டாரி மங்கடம், இந்த ஐந்து கோயில், இந்த ஐந்துமே ஒரே வடிவத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய திருக்கோயிலுக்குள்ளே பரிவார மூர்த்திகள் 1970 படி 171 பரிவார மூர்த்திகள் இப்ப நிறைய அடையாளந்தாலையில் உள்ள இருக்கான். வணிமரத்துக்கள் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, யானைமால் மக்கள் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் பிற்காலத்திலே யார் யாரோட சேர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கவனத்துக்கு சொல்ல. இந்த வணிமரத்து பிள்ளையா வந்தது இப்பதான் குருவெல்லாம் சொல்றாரு. அங்கே அமயபுர விநாயகர்களோட இருக்கிற யானைமார் இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு உள்ளது இல்ல கிடையாது. பின்னாலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் 171 பரிவார மூர்த்திகள் இருக்கின்றது. ஏன் சொல்றேன்னா உபாகியம் பண்ணும் போது 171 பரிவார மூர்த்திகளுக்கு சேர்த்து பண்ணணும். ஆகையினாலேதான் சுவாமி அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அந்த உற்சவத்திற்கு உபாகிய நிகழ்ச்சிக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த பரிவார மூர்த்திகளுக்கு பணி முடிச்சாகணும். உபாகிய தனைக்கு எல்லாத்துக்கும் நடக்கின்றது எதிர்பார்த்து கொள்ள முடியாது. முக்கியமான மூர்த்திகளுக்கு மட்டும்தான் அந்த வேலையை நடக்கும். கோபுரத்துக்கும் கோபுரம் விமானம் கருவறை இந்த மூன்றுக்கு தான் என்ன நடக்கும் அந்த குறிப்பிட்ட காலங்களிலேயே நடக்கும். பரிவார மூர்த்திகளுக்கு எப்போ இந்த மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடங்குறாங்க கேள்வி. ஆக 171 பரிவார மூர்த்திகள் இருக்கிறது. ஆண்டு முழுவதும் அதாவது எல்லா மாதமும் திருவிழா உள்ளது நம்முடைய திருக்கோயிலில் மட்டும்தான். அதனால்தான் திங்கண்ணால் வினவல்கு திருநெல்வேலியுடைய செல்வராமி என்று குறிப்பிட்டு காட்டினார். நம்முடைய திருக்கோயிலே ஊஞ்சல் மண்டபம் சிறப்பானது. 96 தத்துவங்களை காட்டுகின்ற 96 தூண் இருக்கிறது. 1000 மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. சுவாமி கோயிலையும் அம்பாள் கோயிலையும் பின்னாளிலே இணைப்பதற்காக வந்து இருக்கின்ற இணைப்பு மண்டபம் இருக்கின்ற காரணத்தினாலே சங்கிலி மண்டபம் என்று பெயர். சோமவார மண்டபம் இருக்கிறது. அது 72 மண்டபம் இருக்கும். நவக்கிரக மண்டபம் என்று இருக்கிறது. அம்பாள் சன்னதியில் நுழைஞ்ச உடனே அந்த இடத்த வேற பக்கம் நவக்கிரகத்தில் சக்கரமண்ணம் வரைஞ்சிருக்கும். அது நவக்கிரக மண்டபம்னு பேரு. அடுத்து சர்வ வாத்திய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. அது எந்த இடம் எனக்கு தெரியல. 48 தூண்களிலே 48 வாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மணிமண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. மணிமண்டபம் அந்த வாத்தியம் இது. அடுத்து வசந்த மண்டபம். இதெல்லாம் நம்ம கோயில்களிலே இருக்கின்ற மண்டபங்கள். ரெண்டாவது நம்முடைய கோயிலே வியப்பானது சுதைமன்னால் ஆகிய நந்தி. சில கோயில்கள் சில நந்தி விசேடம். எல்லா ஆலயங்களிலும் கிராதமா இருக்கும், கல்லால் தான் இருக்கும். திருவாவூரையில இருக்கிற நந்திக்கு விசேஷம் என்னன்னா ஒரு கல் இல்ல, 1008 கல், சின்ன சின்ன வட்ட வட்ட கல்ல வச்சு 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 ஒரு நந்தி உருவாக்கி இருக்காங்க. திருவாவூர் நந்தி எப்படி இருக்கும், ஒரு கல் இல்ல, பல கல்களை வைத்து 108 கற்களை வைத்து 108 கற்களையை வைத்து அந்த நந்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது இடையாளானதுதான் நம்முடைய நந்தி. ஆறுமுகையினார் சன்னதி ஆறுமுகரும் மயிலும் ஒரே கல்லால் ஆக்கப்பட்ட சிற்பம். அது ரொம்ப விசேஷம். அந்த ஆறு முகமும் அப்படியே அச்சுறுத்ததை போல ஒன்று போல இருக்கும். ஆறுமுக பெருமானை சுற்றி வந்து திருமுகத்தை கண்டு தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு கோயிலா இருக்கும். மத்த கோயில கண்ணாடி பின்னாடி இருக்கும், கண்ணாடியில வச்சுதான் தரிசனம் பண்ணலாம். ஆனா ஆறுமுகையினார் சன்னதியிலே மட்டும் நான் சுற்றி வந்து அந்த பெருமானுடைய திருமுகத்தை நான் தரிசனம் செய்யலாம். அடுத்தபடியாக வியப்பூட்டுவது நம்முடைய திருக்கோயில 63 அந்த பிரகாசிலே இருக்கின்ற ராவணன் கைலையை தூக்கு முயலுகின்ற அந்த காட்சி அற்புதமா இருக்கும். மேல சொன்னார் ராவணன் என்ன செய்கிறான், நம்முடைய பெருமானுடைய வீட்டில் இருக்கிற மலையை அடைக்கிற காட்சி அற்புதமான ஒரு இது. ரெண்டாவது நம்முடைய திருக்கோயிலே சுற்றி இருக்கின்ற அந்த மூர்த்திகளிலே அந்த கட அந்த பிரகாரத்திலே இருக்கின்ற கொல்லாப்பிள்ளையார் சுயம்புயல சொல்லப்படுகிறது. கொல்லாப்பிள்ளையார்னாலே சுயம்புல அர்த்தம். ரெண்டாவது நம்முடைய திருக்கோயிலில் 3 தட்சிணாமூர்த்தி, திருக்கோயில 3 தட்சிணாமூர்த்தி. இந்த 3 தட்சிணாமூர்த்தியிலே பொற்றாமரை அருகில இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மட்டும் நான் சுற்றி வளம் வந்து வணங்குகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. மற்ற எந்த கோயில ஒரு அமைப்பு சொல்ல முடியாது. மற்ற தட்சிணாமூர்த்தி சுத்த முடியுமா பாருங்க முடியாது. வடக்கௌரவர்கள் அந்த இடத்துல பாருங்க நம்ம வெளியே வந்து சுத்த முடியாது. அதே மாதிரி நிலைவர் வரலாற்றில் இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தி சுத்தி வர முடியாது. ஆனா பொற்றாமரையில இருக்கிற தட்சிணாமூர்த்தியை மட்டும் நான் சுத்தி வருகின்ற ஒரு வாய்ப்பு நம்ம இருக்கிறது. ரெண்டாவது நம்முடைய திருக்கோயிலே சிற்பங்களுடைய நுட்பம் நிறைய இருக்கிறது. அது இன்னொரு நாளைக்கு விளக்கமா சொல்றேன். சிற்பங்கள் அது எவ்வளவு நுட்பமானதுங்கிறத விளக்கமா சொல்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடைய திருக்கோயில சுவாமி கோயில மகா மண்டபம் இருக்கும். இந்த மகா மண்டபத்துக்கு அந்த மேல் தளத்துக்கு கீழே ஊடு முத்திரம்பாமையில மாதிரி ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை நீங்க கூர்ந்து பார்த்தா மத்தியில மொச்சை கொட்டை நுழைகின்ற அளவுக்கு இடவெளி கிடக்கும். ஆனா பூசிட்டாங்க. அது எதற்காக இருக்கும்னா அந்த கல்லை பாவி அந்த சிற்பியானவன் உடைத்து விட்டு இருக்கிறான் அவருடைய திறமையை காட்டுவதற்கு. பக்கவாட்டிலே இருக்கின்ற அழுத்தப்படுகின்ற அழுத்தத்தினாலே அந்த கல் தரமானிக்கும். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, உடைஞ்சு போச்சு நினைச்சு பூசிட்டாங்க. இதெல்லாம் கோயில போனா நீங்க பாக்கணும். இதை உங்களை ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, இந்த உண்மையை தெரியாத காரணத்தினாலே தான் நடந்த கும்பாபிஷேகத்தின் போது அதை ஒரு அரைக்கிற சிமுட்டை வைத்து பெரிய கல்லேறி பாடிட்டாங்க. அந்த கல்லு பலமா நிக்கும். எவ்வளவு கற்பனை பாருங்க. ஆகையினாலே ஒவ்வொரு கல்லிலும் ஒரு மொச்சை கொட்டை இடைவெளி இருக்கின்றபடியாக அதை பிரித்து காட்டியிருக்கிறார்கள். இரண்டாவது நம்முடைய திருக்கோயில சுவாமி கோயில் பெரிய குடிமரத்துக்கு முன்னே இருக்கின்ற வீரபத்திரர் அர்ஜுனன் பகடை ராஜா, இது ரொம்ப விசேஷமான ஒரு மன்மதன். எல்லாம் அந்த நிற்பம் இருக்கே சுவாமி கோயில்ல சுத்தி இருக்கிற நிற்பம் ரொம்ப விசேஷமா இருக்கும். மன்மதன் அவ்வளவு கூடி மட்டும் அதுக்கு மேல ஆறுமுகிரார் சன்னதியிலையும் நம்முடைய சங்கில மண்டபத்திலையும் புருஷாமிருகம் என்று கொண்டு இருக்கிறது. ரொம்ப விசேஷமான நுட்பமாக அறிமுகப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சங்கில மண்டபத்தினுள்ளே வாலி சுக்ரீவன் யுத்தம்